அது உண்மையிலேயே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஒரு எடுத்த படம் தான். அதாவது சொல்லுவோம், இந்த படம் வந்து இல்ல, இந்த மாதிரி படங்கள் வந்து கம்ஃபர்ட்காக எடுக்கிற படங்கள் கிடையாது, ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஒரு எடுக்கிற படங்கள்.
ஆமா, ஆனா இப்படிதான் இப்ப இதே தான் இப்ப அசுரன்லயோ இல்லாட்டி பரதேசி அந்த மாதிரி படத்துலயோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இல்லாமே அந்த படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சில சில சீன் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஆக்சுவலா.
அதாவது இது ஏன் நடந்துச்சுன்னு நீங்க தேடி போய் பாக்குறதுலதான் இந்த படங்களோட கமர்ஷியல் வெற்றியை விட அந்த வெற்றி அதுதான். இப்ப நம்ம இத பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதுக்கு முன்னுக்கு வந்த சில படங்கள்ல ஒரு இம்பாக்ட் தான். இப்ப பரியரும் பெரும் வந்த பிறகு அதை பத்தி தேடி படிக்கிற மாதிரிதான். இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குன்னா இதுக்கு இது இன்னும் நடந்திருக்கான்னு நம்ம தேடி தேடி போய் பாக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கணும் இந்த படம், இல்லாட்டி இந்த படம் எடுத்தது இல்ல, நோ யூஸ். அந்த ஒரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் கண்டிப்பா இந்த படம். அது அப்ப இந்த படம் கரெக்டா தான் இருந்திருக்கு.
வெல்கம் டு our show, you are listening to மாட்டு பசங்க பாட்காஸ்ட்.
வணக்கம் சித்லோட்.
வணக்கம் மிஸ்டர் ஜெடாய்.
வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம இந்த எபிசோட்ல நம்மளோட கர்ணன் வந்திருக்காரு. கண்டா வர சொல்லுங்க, நம்ம கர்ணன் மிஸ்டர் எடிட்டர் வந்திருக்காரு.
கார்த்தி அவங்க எப்படி தேடினாங்களோ அதே மாதிரி இவங்களே நான் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். கார்த்தி எங்கடா இருக்க எங்கடா இருக்க மாதிரி அதான் கிடைச்சிருக்காரு கையில.
ஸோ கடைசியா நம்ம கர்ணன் வந்துட்டாரு. ஸோ நம்ம இந்த நமக்களை வணக்கம் 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 மிஸ்டர் எடிட்டர் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல நம்ம கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன கர்ணனை பத்தி பேச போறோம். கர்ணனை பத்தினா என்னன்னா, கர்ணன் படம் மட்டும் இல்ல, கர்ணன் கற்றுக் கொடுத்த பாடங்களை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ சித்லோட் சொல்லுங்க, உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு?
படம் ரொம்ப பிடிச்சது. படம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்ல, ஒரு 100% நல்ல ஒரு திருப்தியான படமானா இல்ல, பட் இது ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய படம், ஒரு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படமா இருந்தது
கர்ணன். ஸோ எடிட்டர் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கர்ணன்?
கர்ணன்னாலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்தது வந்து அந்த கண்டா வர சொல்லுங்க சாங் தான். அது மூலமா தான் இப்படி படம் வருதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதுல இருந்தே படத்துல எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எப்படி படம் ஒரு அசுரன் பரியரும் பெருமாள் அது ரெண்டிடம் மிக்ஸா இருக்கும்னு சொல்லிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஒரு என்ன அதே மாதிரி அந்த டீசர் அதெல்லாம் வந்துச்சு. அப்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் ஃபீல் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட்ஸ்னு ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கொள், ஒரு புது கல்ச்சர் ஒன்றை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. மற்றது அவங்க சொல்கிற விஷயம் வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயங்கிறாங்க. இங்கே பொடியன் குளம்னா அது வந்து அது கொடியன் குளமாக அப்படி உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கொண்ட மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்படி
ஸோ சொல்லுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த படம் நம்ம பார்த்து வந்த பிறகு ஒரு ஒரு படம் ப்ளஸ் அண்ட் மைனஸை விட்டுட்டு படம் ஒரு இம்பேக்ட் வந்துச்சு, ஒரு மூளைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா அப்படி?
ஆமாம், நிறைய இதை பற்றி ஆல்ரெடி இப்போ இந்த ட்விட்டர் வந்த பிறகு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ கொடுமைகள் வருது, சாதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மாஸ் மீடியாவில் தான் நம்ம அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனோம் இல்லையா. ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம நேரடியாக அனுபவப்பட்டது கிடையாது அந்த மாதிரி சாதிய தீண்டல்களுக்கோ இதுக்கோ. ஒரு இப்போ அந்த ரஞ்சித் மாதிரி அவட படங்கள் வந்த பிறகு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு. பொதுவெளியில் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியப்படுது அவங்க உள்ளே இருந்தாலுமே. நாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் தான் தேடி படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படியும் இந்த மாதிரியும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் இதை விட இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த மாஞ்சோலை அப்படின்னு நிறைய சம்பவங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குரூப் இதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் மாறிட்டோம், ஏன் திரும்ப திரும்ப இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப யார் சார் சாதி பாக்குறாங்கிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சில. ஸோ அவங்க என்னன்னா இத வந்து ஒரு உண்மையை மறைக்க பாக்குறாங்கன்னு தான் சொல்லலாம்.
ஆமா அதுதான். இப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசா வாழ்ந்துட்டீங்க 2000 வருஷமா. தீண்டாமை சமூகத்தினர் ஒரு பிட்போக்கா இருந்து அவங்க அவங்கள ஒப்ரெஸ் பண்ணி ஒப்ரெஸ் பண்ணி, ஸோ இப்போதான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களை குரலை எழுப்புறதுக்கு. ஸோ அந்த நேரம் நீங்க வந்து இப்ப இதெல்லாம் வேணாம், இப்ப இதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைன்னு நீங்க நிறுத்துறது வந்து சரியில்லை இல்லையா?
ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழ் சினிமாவில முந்தைய காலகட்டத்துல வந்து இது சாதிய தினங்களை வெறும் ஒரு மேல்போக்கா சும்மா எதுவும் பிரச்சனையே இல்லாத மாதிரி. ஈவன் ஒரு கவுண்டர் பண்ணி காமெடியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும், விஜயகுமார் வந்து ஒரு நல்ல கோயிலில் குடிச்சிட்டு இருப்பாரு, கவுண்டர் பண்ணிக்கு எல்லாம் கொட்டாங்குச்சியில் தான் கொடுப்பாங்க. அப்போ கவுண்டர் பண்ணி கேட்பாரு, எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் கூட தர முடியாதா? அப்போ விஜயகாந்த் சொல்லுவார், அப்போ உனக்கும் எனக்கு என்னடா வித்தியாசமே, ஒரு அதை அது அவ்வளோ ஒரு இன்னொரு மனுஷனை தாழ்த்தி பேசுகிற ஒரு பெரிய விஷயமாவே இல்லாத ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க தமிழ் சினிமாவில். பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் அந்த மாதிரி படங்களை கூட பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவன் வந்து சின்ன கொண்டு பாரு நேரம் வந்து அவங்க என்னது அவருக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு துண்டை கட்டிட்டு டிஷர்ட் போடாத மாதிரி மேலே சட்டை போட மாதிரி அது வெறும் இயல்பாக காட்சிப்படுத்திடுவோம். பட் அதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்புன்னு நமக்கு ஒரு காலம் புரியலை இல்லை. அந்த டைமில் பார்க்கும்போது அந்த ஹீரோக்கு அது மாஸாக இருந்துச்சுன்னா சொல்லலாம். அந்த எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைக்கிற மாதிரி சீன் எல்லாம் அது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான சீனுன்னு நமக்கு இந்த மாதிரி சில படங்கள் வந்த பிறகு எங்களுக்கு தெரிய வருது அவங்களோட கஷ்டங்கள் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு.
ஸோ இப்போ நான் வந்து அதை கேட்குறேன்னா, அவங்க டைரக்டர்ஸ் தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லாட்டி அவங்களோட அந்த உணர்வுலேயே அப்படி படம் எடுத்துட்டாங்களா?
அதாவது ஒன்றும் தெரியாமல் செஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இது வந்து என்ன ஒரு சாதியில் ஒரு தீண்டாமைங்கிறது ஒரு வெறும் ஒரு இயல்பு, ஒரு மனித இயல்புன்னு தெரிஞ்சதை தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியாமல் செஞ்சுருக்கலாம், அதுக்குன்னு இருக்கிற எல்லாருமே தெரியாமல் செஞ்சுருக்க முடியாதுல்ல.
அப்படின்னா அவங்க ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டின்னு எடுத்துட்டாங்க,
பார்ட் ஆஃப் த சொசைட்டி, இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க, அதாவது ஒரு பகுதியில படம் ஓடணும்னா இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு இருப்பாங்கல்ல.
சோ படத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்போம், மைனஸ் குறைவா பேசுவோம், மைனஸ் இருக்குதான் இல்ல பிளஸ் தான், நீங்க என்னென்ன பாக்குறீங்க படத்துல?
பிளஸ் நம்ம எடிட்டர் தான் இதுக்கு சரியான ஆள் சொல்றதுக்கு நினைக்கிறேன், அவர் தான் நிறைய தடவை இந்த படத்தை பார்த்திருக்காரு நம்மளை விட, அவரே சொல்லட்டும்.
இல்ல இப்படித்தான் அந்த படம்னு நம்ம பார்க்க போறது வந்து அந்த எவ்வளவு எவ்வளவு அது எவ்வளவுக்கு எவ்வளவு அது படத்துல மொமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்படி பழகிட்டோம்ல,
ஒரு மாஸ் மொமெண்ட்,
நானே இருக்கட்டும் மாஸ் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படம் பார்க்க போறேன் டு பி ஹானஸ்ட். அப்படிங்க நேரம் படத்துல ஒரு மூணு சீன் உண்மையாவே நல்லா இருந்துச்சு, ஹை பாயிண்ட்ஸ். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த கழுதைக்கு அந்த கால் கட்டை
தனுஷ கட்டாயம் சொல்லுவேன்
நினைக்கிறேன்
சொல்ல போன முக்காவாசி.
ஆமா, அந்த குதிரையில வர சீன் கடைசியில அந்த குதிரையில வரும்போது ஒரு ஒரு பிஹைண்ட் ஹீரோ ஒரு ஷாட்னு வச்சிருப்பாங்க அந்த குதிரை போறேன், அதெல்லாம் ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துச்சு.
அடுத்தது முக்கியமா சந்தோஷ் நாயரோட இசையை சொல்லணும்.
ஆமா,
பாட்டே தெரியும் ஆல்ரெடி,
இல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். ஆமா,
அந்த பாட்டே.
ஆமா,
போயிட்டு எடுத்தாதான் அந்த படம் வந்து எடுக்கும் போதே அந்த உணர்வு தரும் அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த லொகேஷனை சூஸ் பண்ணான்னு சொல்லியிருந்தாரு.
மேக்கிங் வீடியோல பாக்கும்போது இது செட் போட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு. அந்த மேக்கிங் வீடியோ இனிஷியலா ஒரு மேக்கிங்
அதுதான் அது செட் போட்டிருக்காங்க, அந்த குடிசைய செட் போட்டிருக்காங்க,
வீடு எல்லாமே செட்டு.
ஆமா, அந்த வீடுகள், சோ ஈவன் அந்த லொகேஷன் வந்து அவர் அந்த இடத்துக்கு போனாதான் அந்த படத்துல அந்த அந்த உணர்வு வரும்னு சொல்லிதான் அவர் அங்க போயிட்டு படம் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணாராம்.
ஓகே ஓகே ஓகே.
சோ அடுத்து நம்ம பிளஸ்ஸா பாக்கணும்னு யாருன்னா சந்தோஷ் நாராயணன். ஸோ அவர் இனிஷியலாகவே அந்த படம் வர்றதுக்கு முதலே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தீங்களா? அவர் முதல்லே ஒரு
ஆமாம் இனிஷியலாகவே சொல்லியிருந்தாரு இது ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், ஒன்று பேசப்படுற ஒரு படமாக இருக்கும்.
ஆமாம். ஸோ சித்லோட் சொல்லுங்கள், அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்
இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவோம், ஏஆர் ரஹ்மான் ஒரு டைப்பிக்கல் மூவி, அரிசியா ராஜிங்கன்னா ரொமான்டிக் ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு டைப்பிக்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த மாதிரி படங்கள் அவரோட ஜோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது அவருக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி படங்களுக்கு அவருடைய இசை வந்து தனியாக தெரியாது, படத்தோடே ஒரு இருக்க ஒரு எலிமெண்ட்டாக தான் தெரியாது, ஒரு தனியாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பட் என்ன பொறுத்தோம்னா இந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாரு அந்த ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இருந்த இம்பாக்ட் வந்து படத்துல இருக்கலன்னு நினைக்கிறேன் நான், அந்த ஓப்பனிங்லேயே வந்துட்டாது.
ஆமாம், அது என்னன்னா படம் கிளைமேக்ஸ்ல வந்திருந்தா அதுல இம்பாக்ட் ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு.
ஆமா, அந்த படத்துல
ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
அண்ட் ஈவன் அந்த கடைசில கிளைமேக்ஸ்ல வரல ஒரு சாங், அந்த என்னது விட்டுறாதீங்க அப்போ, அது என்ன சொல்லலாம் நல்லா இருந்துச்சு, பட் அந்த ஒரு நேட்டிவா இருக்கலன்னு நினைக்கிறேன் நான், அது கொஞ்சம் அந்த என்ன சொல்லலாம் அந்த படத்தை விட்டு அந்த ஜோன் மாறின ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது சரியா கரெக்ட்,
எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, அந்த பாட்டு
எனக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு.
இப்போ விட்டுறாதீங்க அப்போ பிடிச்சிருந்துச்சு,
தங்கச்சி வர சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 எமோஷனல் இருந்துச்சு.
ஆமா, அது ரொம்ப எமோஷனல், ரொம்ப ஒரு
ஃபர்ஸ்ட் அது ஜோக்கா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு அந்த ஆவி வர நேரம் ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. ஏன் தனுஷே கூட ஒரு சீன்ல சொல்ல, இப்ப இந்த சீனை இப்ப வெளியில யாரும் பார்த்தாங்கன்னா குடும்பமே பைத்தியம்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனே லைக் அவரே கலைப்பாரு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல லைக் ஆனா அந்த காசு வெளியே அந்த கிடைக்கிற நேரம் புதையல் கிடைக்கிற நேரம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஒரு
என்ன சொல்லுவாங்க அந்த அந்த பகுதி மக்கள் வந்து அவங்க வீட்டுல யாரும் கன்னி பெண்கள் இருந்தா வந்து அவங்க ஒரு கன்னி அம்மனா வழிபடுவாங்க, அவங்களுக்கு போடுற ஒரு முகமூடி தான்
நாட்டார் தெய்வம்.
ஆமா,
நாட்டார் தெய்வங்கள் உருவானதே இந்த மாதிரி குடும்பத்துல அந்த
மாதிரிதான் புது விஷயம் கூட தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இத இந்த படத்தை பத்தி பேசும்போது தான் நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி எழுதுறாங்க. சோ அதை எழுதுறதுதான் நம்ம போய் தேடுறோம் இன்னும் இதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயம் இருக்கும்னு சொல்லி நாட்டார் தெய்வங்களை பத்தி.
ஆமா, அந்த மாஸ்க், அந்த மாஸ்க் வந்து ரொம்ப ஒரு ஒரு அது ஒரு தனி கேரக்டராகவே இருந்துச்சு, அந்த மாஸ்க் போட்டு வரக்குள்ள அந்த தங்கச்சி கேரக்டர்.
ஆமா,
ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் சீனே ரொம்ப இதா இருந்துச்சு, கொடூரமா இருந்துச்சு, அந்த நடு ரோட்ல யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க.
ஆனா பட் அது என்னன்னா அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இடப்படுறது, என்னதான் ஒரு ஓகே அந்த பக்கத்து ஊர் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஓகே, பட் அதுக்குன்னு யார் கூடவா பார்க்க மாட்டாங்க, ஒரு சின்ன குழந்தை அப்படி துடிச்சிட்டு இருக்கத, அது எனக்கு கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தப்பட்டதா தான் தெரிஞ்சது அந்த இடத்துல.
இல்ல இது உண்மை சம்பவம்னு சொல்றாங்க, நடந்தாலும் நடந்திருக்கலாம்,
நடந்திருக்கலாம், பட் ஆனா அவ்வளவு மனிதன் இல்லாம இருக்கவங்களான்னு தான் என் கேள்வி.
அதுல ரெண்டு மூணு, ஆமா ரெண்டு மூணு இவெண்ட்டை சேர்த்துதான் இவங்க எடுத்திருக்காங்க ஒரு படமா, அது எல்லாம் தனித்தனியா நடந்த சம்பவங்கள். இப்போ அந்த போலீஸ் உடைச்சு, போலீஸ் அந்த போயிட்டு அராஜகம் பண்ணது ஒரு ஊர்ல, டிவியை கூட உடைச்சாங்களாம், டிவி அண்ட் சர்டிபிகேட்ஸை கிழிச்சது எல்லாமே.
ஆமா, அது என்ன வந்து இவங்க வந்து இந்த அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, இது நம்ம படத்தை விட்டு வெளியதான் போறோம், பட் இருந்தாலும் சொல்றேன் என்னன்னா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு இளைஞர்கள் அடுத்த தலைமையில படிச்சு வந்து போறோம், அவங்க அப்பாவை எல்லாம் வந்து அந்த குலத்தொழில செய்ய விடாம பண்ணிட்டாங்களாம், நீங்க பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்ப நாங்க தான் பண்ணுமான்னு ஒரு வெறுப்பு வரணும். ஏன்னா அந்த கீ சொல்லுவேன் சொல்ல விரும்பல, அந்த அடிமட்டத்துல இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு என்ன சொல்ற நம்ம விரும்பத்தகாத வேலைகளை தான் செய்வாங்க போயிட்டு, ஒரு என்ன சொல்ற அடுத்த வீட்டுல சாவுக்கு இருக்க நேரம் வந்து அதை ரெடி பண்றதாகட்டும், அவங்க வீட்டு கழிவறைகளை கழுவுறது அந்த மாதிரி வேலைகள். ஸோ இதெல்லாம் வந்து மத்த அப்ப அவங்க ஒரு தலைமுறை படிச்சு வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு பின்னால் இருக்க அவங்க பெற்றோரை வந்து அவங்க செய்ய விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்க வந்துடுங்கன்னு சொல்லும் போது அதே வேலைகளை இவங்க மற்றவங்களை ஒரு செஞ்சு வச்சு வேலைகளை இவங்க மேல் தட்டு மக்களை காட்டிக்கிட்டு இருந்தது அப்படிதானே, ஒரு வேலை வச்சுதான் நீ இந்த வீட்டில் நீ இது பண்ற. ஸோ அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து இவங்களுக்கு கிடைக்க போனாம கிடைக்காம இருந்த வந்து அந்த கல்வினால தான், அதான் அந்த முக்கியம், அந்த கல்வி அந்த சர்டிஃபிகேட் கிளிக்கிறசின்னு இதுல கூட வரும் பார்த்தீங்கன்னா படத்துல கூட, அது அவங்களுக்கான அந்த டிவி எல்லாம் உடைச்சதுன்னா அதெல்லாம் ப்ரிவிலேஜ், டிவி பார்க்க நீங்க எங்கட வீட்டுக்கு தான் வந்து வெளியில் நிக்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் தான்.
ஆமா, அப்ப அந்த சமுதாயத்தை வளர விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அது உண்டு.
ஆமா, வளர்ந்து விடக்கூடாது, வளர்ந்துட்டாங்கன்னு ஆதங்கமும் இருக்கு அதுல.
இல்லை அடுத்து அடுத்து நான் எனக்கு எனக்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ அந்த படம் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தலை இல்லாத ஒரு சிலையை காட்டுவாங்க, அது என்ன உண்மை அந்த தலை இல்லாத சிலை?
ஆமாம், அது வந்து ஒரு இன்னொரு புத்தர் சிலை மாதிரி தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்கல்ல ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு இல்லையா, இந்தியாவில் துண்டிக்கப்பட்ட புத்தர் சிலைகளில் பின்னால் வரலாறு படித்தா இந்தியாவோட உண்மையான வரலாறு படிக்கலாங்கிற மாதிரி ஒரு, அது நமக்கு எவ்வளோ 100% உண்மைன்னு தெரியல, படித்த அளவுக்கு அவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதாவது எப்படி அங்க வந்து இந்து மதம் வந்து அங்க இருந்த ஒரு மதத்தை விரட்டி ஆக்கிரமிச்சு தன்னோட பெரும்பான்மை மக்களா மாறிச்சுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. சோ அது ஈவன் நீ அதுனா அவங்க எல்லாம் வந்து மாரி செல்வராஜ் நம்ம ரஞ்சித் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரை ஃபாலோ பண்ண, அம்பேத்கர் யாருன்னு அம்பேத்கர்னா புத்த மதத்தை அவர் தழுவினார் இல்லையா அவரோட வாழ்க்கையில. ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்றாரு ரஞ்சித் படங்கள்னா குறியீடு மாதிரி இதுவும் ஒரு குறியீடு தான்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ படத்தில் நிறைய டிகோடிங் பண்ணுறதுக்கு இருக்கு, ஸோ நம்ம அந்தளவு எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ மூவிங் ஃபார்வர்டு, படத்தில் சில கேரக்டர்ஸை பற்றி பேசுவோம். அந்த முதலாவது தனுஷுக்கு அடுத்து லால்னூர்
சண்டைக்கோழி
மலையாள ஆக்டரா? ஆமாம். ஸோ அவரை பற்றி சொல்லுங்க, எடிட்டர் சொல்லுங்க, அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு?
அவன் யூஸ்வலாக ஹீரோட ஃப்ரெண்டுனா அவ்வளோ யூஸ்வலாக ஏஜ் கேரக்டர் ஒன்று வைக்க மாட்டாங்க, இல்லாட்டி சின்ன பையனை வைப்பாங்க, அப்படி இல்லாட்டி
அது ஃப்ரெண்டாக அது ஃப்ரெண்டாக காட்டிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், தாத்தானு தான் சொல்லுவாங்க.
ஆனால் இருந்தாலும் அவர் கூட தானே ட்ராவல் பண்ணியிருப்பாரு, சதீஷ் மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஹீரோவோட ஃபாலோ பண்ணி இருக்கும். வித்தியாசமாக இருந்துச்சு. லைக் இன்னொன்று அந்த ஒரு பாட்டி பாட்டி கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபா கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் எப்படி இறந்தாங்க, லைக் அந்த கதையெல்லாம் சொல்லுவார். எல்லா பாட்டுமே ஒரு கதை சொல்லுது படத்துல. ஈவன் இப்ப கண்டவர சொல்லுங்க சாங் இருக்கட்டும், அந்த கர்ணன் ஃபுல் கேரக்டரைசேஷனையும் அப்படியே அந்த பாட்டில் இன்ட்ரடக்ஷனாக அப்படியே கொடுத்துருவாங்க. தனுஷை காட்டினாலுமே தனுஷ்ட ஃபேஸை காட்ட மாட்டாங்க பாட்டில், தனுஷ ஃபேஸை காட்டாம அந்த தனுஷ் படத்தில் அந்த வரைஞ்சி அந்த ஃபேஸை காட்டுவாங்க. ஆக்சுவலாக தனுஷ் வந்து முகமூடியை போட்டிருப்பாரு அவர் அடிக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் சாங்கில்.
அப்போ
அந்த தனுஷ்ட ஃபேஸ் ரிவீல் ஆகும் வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல அந்த பையன் கட் பண்ணி அப்படி
ஓட்டுவாங்க.
அது அதுக்கப்புறம் அதை வரைஞ்சி காட்டுவாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பண்டாரத்தி புராணம் வந்து அந்த ஹேமண்ட ஸ்டோரிய சொல்ற மாதிரி இருக்கும், உண்மையாவே ரொம்ப ரொம்ப டச்சா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம்
அவரோட பேர் என்ன, ஏமனா?
ஏமன், ஏமன்ங்கிறவர். அப்புறம் கடைசியில அந்த தலை பாதியோட ஒரு கபடி விளையாட கூப்பிடுறதுனால அந்த வரைஞ்சிக்கிட்டு இருக்கவர் பாதியில போயிடுவாரு, தானே கபடி விளையாட கூட்டிட்டு வந்துருவார் ஏமன், அந்த கபடி விளையாட ஊரு கூட்டிட்டு போயிருவார். அப்ப அந்த பாதியோட படத்தை வரைகிறத பாதியோட நிப்பாட்டிடுவாங்க. அந்த படம் வந்து ஆக்சுவலா ஏதோ அந்த வேற யாரோ ஒருத்தர் பத்தி முக்கியமான ஒருத்தர் தான், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் அவருடைய போட்டோ தான் வரைகிறதுக்கு இருந்தாங்க.
கிளைமேக்ஸ்ல
வந்து ஏமண்ட போட்டோவே வரைவாங்க, அங்க லால்ட போட்டோ தான் அங்க வரைவாங்க, அதுல வரைஞ்சி எல்லாம் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆனா போலீஸாக்கள் வந்து அந்த கிளெக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் பாருங்க சார் இந்த ஊர்ல இந்த மாதிரி ரொம்ப குசும்புக்கார பயலுக்கு தலை இல்லாத போட்டோஸ் தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, தலை இல்லாத சிலையை தான் கும்பிடுவாங்க,
கும்பிடுவாங்க.
நல்ல கனெக்டிவிட்டி இருந்துச்சு எல்லா சீனுக்குமே, எந்த ஒரு விஷயமே தேவையில்லாம வைக்காம படத்துல கனெக்ட் பண்ணி போனது நல்லா இருந்துச்சு.
ஸோ அடுத்து நான் சித்லோட உங்ககிட்ட கேட்கிறேன், அடுத்து நல்லா பேசப்பட்ட கேரக்டர் என்னன்னா யோகி பாபுட. ஸோ இந்த படத்துல ஒரு வித்தியாசமா ஒரு என்ன சொல்றது, சீரியஸா நடிச்சிருப்பாரு
ரொம்ப. அவர் இந்த படத்துல இருக்காருன்னே எனக்கு தெரியல, உண்மையில சொல்ல போனா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த படத்துல இருப்பாருன்னு. கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு பேட் வைப்ஸ் இருக்கிற கேரக்டரை தான் அவர் காட்டியிருப்பாங்க. அதாவது அவங்களோட அவங்களுக்கு மேல்தட்டு மக்களுக்கும் என்ன சொல்ல அவங்களோட ஒத்து போயிட்டு தனக்கு தேவையான சலுகைகள் அனுபவிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை தான் வரும். அப்புறம் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்து அப்புறம் மாறின மாதிரி ஒரு கேரக்டர் தான் காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது யோகி பாபு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மண்டேலா படத்தில் கூட அவர் ஒரு வெறும் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டரை கூட
குணச்சித்திர நடிகர்
வெயிட்டான கேரக்டர் ஒரு தன்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு.
ஆமா, எக்ஸாம்பிள் பரியேறும் பெருமாள்ல கூட அவரோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். அதாவது அவர் வந்து உயர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவரும், ஹீரோ வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தான் சேர்ந்தவராக இருப்பார். ஸோ பிரச்சனை நடக்கிற நேரம் இவர் வந்து ஹீரோ வந்து அவரை அவாய்ட் பண்ணுற நேரத்தில் சொல்லுவார், நான் சாதி பார்த்தா அவன் கூட பழகிறேன்னு சொல்லி கேட்பாரு. அது அந்த சீனால் ரொம்ப டச்சாக இருக்கும் அந்த படத்தில். அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த அந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருப்பார், காமெடி மட்டும் இல்லாமல் எல்லாமே செய்யக்கூடிய.
ஸோ அடுத்தது நான் சித்லோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு ஃபீல் பண்ணேன், என்னன்னா இது வந்து அந்த ஸ்னைடர் கட்டில் டச் பண்ண மாதிரி இது வந்து ஒரு எபிசோட் வைஸ் வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பேர் வச்சிருந்தா நாடகம் மாதிரி
சொல்லுன்னா ஒரு சீரீஸ் மாதிரி, ஒரு ஒரு மினி சீரீஸ் மாதிரி வந்திருந்தா இன்னுமே சூட்டபிளாக இருந்திருக்கும் இல்லையா? அப்படிதான் ஃபீல் பண்றீங்களா? அது ஈவன் பட் என்னன்னா
மினி சீரி
ஒரு ஸ்னைடர் கட் மாதிரி
எதிர்பார்க்க சீரீஸ் இல்லாம. ஆமாம், இல்லை இல்லை, நான் சொன்னேன் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பார்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதையும் அந்த இனிஷியல் பாட்டு கூட கர்ணன் அழைப்பு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பாட்டு.
ஆமாம். ஸோ அது என்னன்னா என்ன சொல்லலாம், அது அப்படி என்ன ரொம்ப ஆடியன்ஸை விட்டு ரொம்ப டிவியேட் பண்ணியும் போக முடியாது. அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொமர்ஷியலாக ஒரு வெற்றி அடையலாட்டி திரும்ப இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும். அதையும் நம்ம அதாவது கொமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா படத்தில் என்னிங் எல்லாம் பெரிய ஒரு இம்பாக்டை தரல, படம் நடுவில் கொடுத்த இம்பாக்ட், அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பாக்ட்லாம் எண்டிங் கொடுக்கல படத்தில் கண்டிப்பாக எனக்கு. ஏன்னா அது வெறும் ஒரு ஹாப்பி எண்டிங்காக ஒரு போன மாதிரி, வெறும் ஒரு என்ன சொல்வது, ஒரு கொஞ்சம் கொமர்ஷியலாக காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஒரு எண்டிங்காக தான் இருந்தது எனக்கு. அது பார்க்கும்போது ஒரு தனுஷுங்கிற ஹீரோக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண எண்டிங்காக தான் எனக்கு தெரிஞ்சது அது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு
சில காம்ப்ரமைஸ் இருக்குது, வரும் ஃபியூ மைனஸும் இருக்குது படத்தில்
கண்டிப்பாக சில இடங்கள்லாம் தோய்வு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு தோய்வுங்கிறது அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கொமர்ஷியல் ஃபில்ம் மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு நல்ல ஒரு அதில் என்ன சொல்லலாம், ஒரு அந்த சமூகம் பற்றின இதை வந்து அந்த ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு இன்னொரு பிரச்சனை தான் காட்டியிருப்பாங்களே ஒழிய குடும்பத்தில் இருக்க ஒரு பிரச்சனை. பட் இது வந்து ஒரு சமூகத்துக்கு அந்த முழு சமூகத்திலே பிரச்சனை காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னைக்கு 100% இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, சில தோல்விகள் இருக்க தான் செய்யும். அப்போ தான் அவங்களுக்கு அது அதுக்கு என்ன சொல்ல அந்த அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு நேர்மையாக கதை சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த தோல்வி எதிர்பார்த்த ஒரு தோல்வி தான். பட் அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் அங்கே இந்தியாவில் பார்த்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இங்கே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த தோய்வு தெரிஞ்சது தெரிஞ்சது. அவங்க 2-3 சீனில் மட்டும்தான் அப்லோஸ் பண்ணாங்க படத்தை, அதாவது தனுஷோட மாஸ் சீனுக்கு மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியல நிறைய ஆடியன்ஸுக்கு படத்தை.
ஆமாம் ஆமாம், அந்த பிரச்சனை ஒன்று இருந்தது. ஸோ எடிட்டர் நீங்கள் என்னென்ன மைனஸ் பார்க்குறீங்க படத்தில்?
ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட் படத்தில் குறைவு, எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமான ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஈவன் கூட வந்த ஆக்களுக்கே படம் பிடிக்கல, இந்த மாதிரி என்னடா அப்படின்னு தான்
பிடிக்கலாம்.
ஒரு சம்பத்துல ஒரு எபிசோடு சொன்ன மாதிரிதான் இருந்தது. கொமர்சியலா பாத்தீங்கன்னா அந்த சம்பத்தை நீங்க சொல்றதுக்கான நேர்மை இல்லாம போயிடும். ஸோ அது
மொத்தத்து ரெண்டு மூணு சீன் வந்து கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்துச்சு. அந்த போலீஸ் வந்து அடிக்கிற சீன் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ் அந்த வயசானவங்களை அடிக்கிற சீன்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது ஓகே,
அதுக்கப்புறமா வர சீன் அது நீங்க என்ன அது நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப வழக்கமா சில அந்த டைம்ல வந்து நியூஸ்கள் வருமா என்னது இந்த கிராமம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சூறை அடிட்டாங்கன்னா அப்படியே ஒரு சமூகத்தை மேல குற்றம் வரும். பட் அந்த கிராமம் வந்து சூறையாட்டம் மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய, பட் அதுக்கு பின்னுக்கு இருக்க காரணத்தை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஸோ அது ஏன் அந்த மக்கள் அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம் சட்டத்தை ஒரு அதிகாரனாலே பயந்து ஒதுங்கின மக்கள் ஏன் அந்த அதிகார வர்க்கத்தை போய் தாக்குறாங்கிறதுக்காக ஒரு ஜஸ்டிஃபையான ரீசனாக தான் அதை காட்டியிருப்பாங்க அந்த படத்துல.
ஆமா, இல்ல நான் சொல்ல வந்தது வந்து ட்ராகிங்காக இருந்துச்சு. அந்த சீன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த வயசானவங்களுக்கு அடிக்கிறது அந்த சீனை சொல்லல, அதுக்கு அப்புறமா வர்ற அப்புறம் அந்த ஊருக்கு போலீஸ்காரங்க வருவாங்க தானே கலெக்டரோட வந்துட்டு சண்டை பிடிக்க வருவாங்க தானே. அப்போ அந்த சீனில் வந்து அந்த சீன் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த அங்கிட்டு ஒரு பிரசவம் சீன் நடந்துகிட்டு இருக்கும், இந்த பக்கத்தில் போலீஸ் அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க ஊரில், அந்த பக்கம் பிரசவம் சீன். அப்போ அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட சேர்ந்து அந்த அந்த ப்ரெக்னென்ட் லேடி கத்துற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஆமா அலற சத்தம் தான் கேப், அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அப்போ
அதாவது இது ஏன் நடந்துச்சு நீங்க தேடி போய் பாக்குறதுலதான் இந்த படங்களோட நம்ம இத பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதுக்கு முன்பு வந்த சில படங்கள் ஒரு இம்பாக்ட் தான் தேடி படிக்கிற மாதிரி தான்
பண்ணவே முடியாது. தண்டனை காலம் 10 வருஷம் ஓகே, பட் நான் நினைக்கல லைக் அப்படி
ஒரு போலீஸ கொன்னுட்டார்ல,
கொன்னதுக்கு அப்புறமும் சும்மா விடுவாங்களா?
ஆமா ஆனா பட் இது என்னன்னா படம் எண்டிங் ஓகே, எண்டிங்ல அந்த மினி பஸ் வர சீன் எல்லாம் அது உண்மையிலேயே அது அந்த சொல்லுவாங்க கலைஞர் ஆட்சி காலத்துல நிறைய ஊருக்கு சின்ன மினி பஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு, பட் அந்த தனுஷ் திரும்ப வந்து அந்த சீன் எல்லாம் ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சு, அது அப்புறமா தெரிஞ்சது அது அது சுத்தமா கனெக்ட் ஆகல படத்துல எனக்கு. பட் அது அந்த படம் முடிகிற என் நோட் வந்து அவ்வளவா இல்லை, அந்த ஒரு இது இல்லை என்ன சொல்றது, பரியரும் பெருமாள் கொடுத்த ஒரு அந்த எண்டிங்ல இருந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து இந்த படத்துல எனக்கு கொடுக்கல.
ஆனா தேங்க் காட் படத்தை வந்து அந்த இப்ப அதோட சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்டா பிளான் பண்ணல, அந்த ஓபனிங் சாங் வந்து கிளைமேக்ஸ்ல வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தோம். அப்ப சோ அப்படி என்ன எப்படின்னா அந்த மக்கள் வந்து வெயிட் பண்ணி இருக்க மாதிரி, இப்ப இவன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவருக்கு நாங்க வெயிட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணாம முடிச்சது நல்ல விஷயம் தான் ஒரு வகையில, இல்லாட்டி மரியான் மாதிரி ஆயிருக்கும் அது, அது வேற விதமான முடிவு மாதிரி இருக்கும்.
ஸோ அடுத்து நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம அந்த நடராஜன் அந்த ஒரு கர்ணபிரான் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு, கண்ணபிரான் கண்ணபிரான். ஸோ அந்த மாதிரி குறியீடுகள் எல்லாமே டிரெக்டா அடிச்சிருக்காருல்ல மாரி செல்வராஜ்.
ரொம்ப இல்ல இல்ல அது வந்து நிறைய பேர் யோசிச்சா முன்னவே மாரி செல்வராஜ் ஏன் இப்ப எல்லா சமூகமும் வந்து பாராட்டி இருக்குன்னா அவங்க மேல ஒரு பரிதாபத்தை தான் கேட்டிருந்த மாதிரி தான் காட்டியிருப்பாரு முதலாவது படத்துல. ஏன் எனக்கு இப்படி பண்றீங்கன்னு ஒரு கேள்விதான். இந்த படம் பாத்தீங்கன்னா கேட் நான் உனக்கு அடிப்பேன், அந்த ரஞ்சித்தை எதுக்கு எதிர்க்கிறாங்களோ, நீ திரும்ப நீ என்கிட்ட கருணை தான் எதிர்பார்க்கணும், நீ என்ன திருப்பி அடிக்க கூடாதுங்கிறத அவங்களோட மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. அதாவது நீ பண்ணதை சொல்லு ஆனா திருப்பி அடிக்காத, பட் அது திரும்ப அடிக்க நேரம் வந்து என்ன அவங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு குற்ற உணர்ச்சிதான் இந்த படத்தை வெறுக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம இவ்வளவு கெட்டவங்கன்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தான் இருக்கு.
உண்மைதான், அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே அப்படியே ரொம்ப அடக்கி அடக்கி அடி, தனுஷை கூட அவங்க கூட இருக்கவங்களே தனுஷை பேச விட மாட்டாங்க, அடக்கி 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 அந்த கோவம் எல்லாம் சேர்ந்து 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 அந்த கிளைமேக்ஸ்ல அந்த இன்டர்வல் சீன்ல அப்படியே எல்லாம் பிரேக் ஆகுற இடம் வந்து சூப்பரா இருக்கும்.
அதான் அந்த விடுதலை, கழுதியோட விடுதலை இங்க மேட்ச் ஆகி போகும், அதுதான்.
ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் அது.
சோ
இனிமே நல்லா இருக்கும் படத்தை
எடுத்துக்கலாம். இன்னொன்னு அந்த நான் எஃபி எஃபி இல்லை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் என்னென்னா, அந்த ஒருத்தர் போட்டிருப்பாரு என்னென்னா, யார் மாரி செல்வராஜ் வந்து நம்ம இவர் மாதிரி ரஞ்சித் மாதிரி இல்லை சாஃப்டாக சொல்லுவார் அப்படின்னு. அதுக்கு முந்தைய படம்
அவரு
இந்த படம் பார்த்தோன்னா ரஞ்சித்தே பரவாயில்ல
அவ்வளோதான், எல்லாரும் ரஞ்சித் கெடுத்த ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறாங்க. அதாவது என்னது ஒருத்தங்கட அதாவது சாதி படமாக தான் இதை எல்லாரும் பார்க்க, ஏதாவது இவங்க ஜாதி ஜாதின்னு பேசி திரும்ப ஜாதியை வளர்த்து விடுற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. பட் உங்களுக்கு நம்ம சோசியல் மீடியா பாக்கணும்னு தெரிஞ்சு ஜாதி வந்து ஒன்றும் போகலை, ஈவன் சின்ன குழந்தை கூட ஜாதி வரி ஊட்டி டிக்டாக்ல டெக்னாலஜியை வச்சு வீடியோ பண்ணி வியூஸ் பாக்குற கூட்டம் தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க இவ்வளோ இந்த இதுல ஒரு கேவலம் இருக்குங்கிறத காட்ட வேண்டிய அவசியம் வந்து எல்லாருக்கும் இருக்கு.
ஓகே, ஸோ அடுத்து இப்ப நம்ம இந்தியா ரீஜன்ல பேசிக்கிருக்கோம், அப்ப நம்ம நாட்டுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கே புதுசாக விளங்குது, அப்படின்னா நம்ம இன்னும் இந்த நாட்டில் ஜாதி இல்லையா, இல்லாட்டி நமக்கு அது புலப்படலையா,
இல்லை முக்கியமாக நம்ம இருக்க ரீஜனில் வந்து இல்லை சொல்ல போனால். நம்ம இருக்கோம்ல இந்த கொழும்பு ரீஜன் ரொம்ப கம்மி. அதாவது ஏன்னா இங்க ஆல்ரெடி பாக்கணும்னா நம்ம மெஜாரிட்டி கிடையாது. சோ அதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஏன்னா நம்மள ஒப்ரஸ் பண்ண முடியாது நம்ம ஆளுங்களை வந்து. ஆனா பட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பரவலா அவங்க மட்டும் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சவருக்குமே கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நீங்க எல்லாம் எங்க இடத்துக்கு வரக்கூடாது.
நீங்க யார சொல்றீங்க? எடிட்டர் சொல்லுவார் நினைக்கிறேன். யாரு வடக்கூறானுங்களா?
இல்ல மோஸ்ட்லி அந்த சைட் பாத்தீங்கன்னா இருக்கு, இப்பவுமே இருக்கு. பாத்தீங்கன்னா பர்சனலாவும் சரி, ஈவன் கேள்விப்பட்ட ரேஞ்சிலும் சரி, தெரிஞ்சவங்க கிட்ட பாரு அங்க நிறைய இன்னைக்கு வரைக்குமே அந்த சம்பவங்கள் இருக்கு. ஈவன் உங்களுக்கு கூட அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நீங்க என்னன்னுதான் கேட்கதான் ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே, இல்லையா?
நம்ம கர்ணன் படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
இல்ல கர்ணன் நம்ம கர்ணன் மூவி பார்த்துட்டோம். இப்ப இதையும் நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம மைனாரிட்டியா இருக்கனால நம்ம நமக்கு அது புலப்படலை அப்படின்னு. ஸோ சப்போஸ் ஸ்ரீலங்கா ஒரு ஃபுல்லி மெஜாரிட்டி வந்து தமிழ் இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கு?
இருந்துச்சுன்னா இங்கேயும் அதே ஆபரேஷன்ஸ்
கண்டிப்பா. இந்த பிரச்சனை நான் சொல்றேன், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை,
அதாவது இப்ப இன பிரச்சனையா இல்லாம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாதிவாரி பிரச்சனையா கண்டிப்பா இருந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு திராவிட இயக்கம் மாதிரி ஒண்ணு தேவைப்பட்டிருக்கும் எங்களுக்கான ஒரு உரிமையை எடுக்கிறதுக்கு. சோ அது கண்டிப்பா இருந்திருக்கும். இங்க பிரச்சனை இங்க நமக்கு அது இப்போ வரல, ஏன்னா
டிவிஷன் இருக்கு
இங்க. உண்மையிலே அங்கேயும் கடல இங்க ஸ்ரீலங்கால வந்து சமூக கட்டமைப்பு ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நான். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்காங்க அடிமட்டத்தில் இருக்க மக்கள், மக்கள் பொருளாதாரத்தில் இருக்காங்க. பட் அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப தேவலன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் சொல்லுங்க, ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி பிரச்சனையில?
இல்லை நான் நான் பார்த்த வரைக்கும் லைக் இப்போ இந்த படங்கள்ல தான் தெரிஞ்சு தெரியுது எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி, இவ்வளோ மோசமா இருக்காங்களா அப்படின்னு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது தான் தெரியுது இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு.
ஏன்னா அங்க அந்த செறிவு இருக்கிறதால வந்து அவங்களுக்குள்ள இருக்கு, அது கண்டிப்பா இருக்கு. ஈவன் அங்க மோஸ்ட்லி சொல்ல போனா என்ன சொல்ல, ஒரு பொண்ணு எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமூகங்கள் இங்கேயும் பாத்தீங்கன்னா இல்ல நாங்க இதுக்குள்ளேதான் எடுக்கணும்னு இருக்கு, அது இங்கேயும் இருக்கு.
நீங்க ஜாதி ஓகே, அதை விட நம்ம நாட்டுல தமிழர்களே பிரிப்பாங்க பாத்துக்கீங்களா? இலங்கை தமிழர், இந்திய வம்சாவளி தமிழர். இப்ப நம்ம வந்து நேட்டிவ் இந்தியா இருந்தாலுமே ஸ்டில் நம்மளை அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ ஈவன் கிழக்கு தமிழர்கள் பர்டிகுலர் தமிழர் அவங்கள அப்படி பாக்குறது உண்டு.
அண்ட் ஈவன் சொல்ல போனா வந்து மலையக மக்களை வந்து ரொம்ப இழிவா பாக்குற நிலம ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த சைட்ல?
ஆமா,
அது உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அவ பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலை பாக்குறவங்கன்னு அவங்க பிராண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்க வாட் எவர் யுவர் ஸ்டடிஸ் தே டோன்ட் கன்சிடர் இல்லையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. நான் பாத்துருக்கேன், நான் வந்து லைவா இதை பாத்துருக்கேன் இந்த பிரச்சனை சிலதுகளை நான் பாத்துருக்கேன். அதாவது நீ என்னதான் இருந்தாலும் நீ அந்த அந்த ஒரு மனநிலைதான் இருப்பாங்க அவங்க, அதை ஆப்வியஸா நான் பாத்துருக்கேன் அந்த இடத்துல. சோ நீங்க சொல்லுங்க மிஸ்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்ரீலங்கால வந்து நீங்க அட்லீஸ்ட் கேள்விப்பட்ட ஒரு பிரச்சனை, ஏன்னா அது இங்க ரொம்ப பேசப்படுறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப என்ன சொல்ல யாரும் வெளி வெளிக்கொண்டாடுறது கிடையாது. ஸோ சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் இது இந்த மாதிரி நீங்க எதுவும் எதிர்கொண்டு இருக்கீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளை வேற யார் மூலமா கேள்விப்பட்டு?
சரி, இந்த இந்த படத்துல வர மாதிரி பிரச்சனை நான் ஒன்று ஃபேஸ் பண்ணிருக்கேன். காமெடியா இருக்கு சொல்றேன்னா, என்னன்னா அந்த முதல் வந்து இந்த நான் வந்து 176/155 பஸ்ல தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு என் வீட்டுக்கு இறங்கணும்னா நான் வந்து ஆமு ஸ்ட்ரீட் கொட்டைனான்னு ரெண்டு பஸ் ஹோல்டர் இருக்கு, அதுக்கு நடுவில் பஸ் ஹோல்டர் இருந்துச்சு. அந்த பஸ் சால்ட்டே தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு இடையில ஒரு பஸ் சால்ட் இருந்துச்சு, அந்த சரியா இப்ப ரஞ்சனாஸ் இருந்துச்சு, அது ரஞ்சனாஸுக்கு முன்னாடி ஒரு பஸ் சால்ட் இருந்துச்சு. அப்ப அதுல தான் நான் இறங்கி என் வீட்டுக்கு போயிருக்கேன். என் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட, ரொம்ப
இல்ல இல்ல இதுக்கு நீங்க சம்மதமே இல்லாத ஒரு பிரச்சனைய சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க.
இல்ல அந்த ஹால் கொஞ்ச நாள்ல அது வந்து அங்க இன்னைக்கு பஸ் நிப்பாட்டாம போயிட்டாங்க,
நீங்க
நடந்து
போவேன். இப்ப வந்து தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு ஜாதியை இழிவா காட்டக்கூடாதுன்னு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரூல்ஸ் இல்லாட்டியும் அது ஒரு ஒரு கண்டிப்பான ரூல்ஸ் இல்லாட்டியும் அது ஒரு என்ன சொல்ல ஒரு இருக்கு, எல்லாரும் ஒரு தெளிவு இருக்கு. இது இப்படி தப்பா பண்ணிட்டு இருந்தா நம்மள கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்குமே இருக்கு, இப்ப எல்லா படைப்பாளர்களுமே இருக்கு. சோ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
ரஞ்சித் தான்.
இந்த வகையில கொஞ்சம் எலபரேட்டா சொல்ல முடியுமா எங்களுக்கு?
இல்ல என்னன்னா இப்ப முந்தி வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க,
ஒரு சமூகத்தை வந்து ரொம்ப அடிமட்டத்திலே இருக்க மாதிரி தான், அதாவது இன்னொரு சமூகத்தை ரொம்ப சேவியர் மாதிரி ஏதோ சூப்பர்மேன் ரேஞ்சில காட்டிருப்பாங்க. இவங்கதான் வந்து காப்பாத்தணும், இவங்கதான் வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அவனு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, எங்க வீட்டுல என்னது கல்யாணம் கிலோ சார் இந்த காசுன்னு இவருக்குதான் எல்லாம் பண்ற மாதிரி காட்டிருப்பாங்க இல்லையா? சோ அப்படி இருந்தது, அப்படி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டுறதுக்கு யாரும் இல்ல, இங்க காட்டுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அததான் கேக்குறேன் நான்
உங்களுக்கு. அதுதான் அதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல சொல்ல வந்தேன் இந்த கமல் வந்து தேவர் மகன் எடுத்தாரு. கமல் வந்து ஒரு சாதாரணமான ஒரு டைரக்டரோ ஹீரோவோ இல்ல, ஆனா அவர் அந்த மெட்டீரியல் எடுத்தாரு. நீங்க அந்த படத்தை ஒரு ஜாதி படமா பாப்பீங்களா, இல்லாட்டி அந்த படத்துல ஒரு ஒரு கதையை சொல்ல மாறான்னு பாக்குறீங்களா? ஏன்னா அந்த படம் கிளைமேக்ஸ்லதான் அவர் சொல்லுவாரு, என்னன்னா புள்ள குட்டிங்க படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. கடைசி கிளைமேக்ஸ்லதான் அந்த இதை சொல்லுவாரு. ஒழியா மத்த அதுக்கு முதல் அந்த படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே ஒரு ஜாதிய
ஈவன் அந்த படத்துல பாட்டு இருக்குதான் இன்னைக்கு வரைக்கும் போட்டு இருக்கான்னு சொல்லலாம். சோ அது என்னன்னா நீங்க வெறும் ஒரு கடைசியில சொல்ற
அந்த சேஞ்சுக்கு நான் காரணம் என்னன்னு பாக்குறேன்னா, அம்மையா நீங்க சொல்ற மாதிரி நான் ரஞ்சித் தான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா அந்த என்ன சொல்ல ஒரு என்ன சொல்ல தலித் இலக்கியங்கள் சொல்லுவாங்க, அதாவது தலித் இலக்கியங்களை வந்து அப்படி ஒன்று இருக்கானே கூட நமக்கு தெரியாது இல்லையா? அதாவது அது என்னன்னா நீங்க கடைசியில ஒரு நிமிஷத்துல பேசுற, அதாவது இவ்வளவு படத்துல ஒரு 2.5 மணித்தியாலமா வந்து அந்த ஜாதியை குளோரிஃபை பண்ணிட்டு சரியா கடைசியில ஒரு 2 நிமிஷம் பேசுறதால அவங்க திருந்த போறாங்களா? சத்தியமா கிடையாது இல்லையா?
இல்ல இல்ல.
சோ அதாவது நீங்க ஒரு விஷயத்த பத்தி நீங்க அவங்களுக்கு கருத்து அந்த கருத்தை நீங்க முன்வைக்கணும்னா உங்களுக்கு படத்துல முதலாவது காட்சி அமைப்புல இருந்தே அந்த கருத்தை தான் நீங்க முன் வச்சாகணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ரஞ்சித் படங்கள் இந்த மாரிசிராஜ் படத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமா இருக்குது வந்து அதுதான்.
அவங்களோட நீங்க சொல்லுங்க, அவங்களோட களமே அதுதான் இல்லையா? ஈவன் கமல் கூட இதை ஒரு என்ன சொல்றது ஒரு சக்சஸ் மெட்டீரியல தான் யூஸ் பண்ணாரு.
ஆமா ஆமா, சக்சஸ் மெட்டீரியல தான் யூஸ் பண்ணாரு. ஸோ அதுதான் அவர் பார்த்தீங்கன்னா அவரு அவங்களுக்கு அவர் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அது மார்க்கெட்டிங் ஆகணும் அந்த இடம். ஸோ அப்படிதான் பண்ணாரு இல்லையா? ஸோ அதுதான் பாக்குறேன்னா அது இப்போ ஏன் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த மாதிரி பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் கேட்கறது 1000 பேர் இருக்காங்க. ஈவன் சமூக வலைத்தளங்களும் 1000 பேர் இருக்காங்க, ஏன் இதை பண்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறது. இப்ப சமீபத்து உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், திரௌபதேன்னு சொல்லி.
ஆமா ஆமா.
ஸோ அதுக்கு கிளம்புன எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஜாதி ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை பத்தி பேசுறது டிஃப்ரெண்ட், ஒரு ஜாதியை வந்து குளோரிஃபை பண்றது டிஃப்ரெண்ட்டு நிறைய இருக்கு. அதாவது இப்போ இவங்க சொல்றாங்க இந்த ஜாதியாக்கள் தான் பத்தி மட்டுமே பேசுறாங்க, இவங்களை கெட்டவங்களா காட்டுறதுதான் இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி படங்கள்ல, ரஞ்சித் படங்கள்ல. அதாவது சோ அது வந்து என்ன சொல்றேன்னா, இவங்க ஒடுக்கப்பட்டவங்க பத்தி காட்டுற நேரம் வந்து அவங்கள ஒடுக்குறவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அப்பதான் இந்த வரலாறு கம்ப்ளீட் ஆகும். ஒரு இனம், ஒரு ஒரு இனம் தெரியாத நபரால வந்து ஒரு நீங்க இது பண்ற நேரம் வந்து அது என்ன, அது வந்து மக்கள் என்ன சொல்லுவோம், ஒரு கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சொல்ல போன இப்ப பரியரும் பெருமாள் பாத்தீங்கன்னா இன்னொரு சமூகத்தை சார்ந்து தான் காட்டிட்டு, அதாவது என்ன மேல கருணையை காட்டுங்கன்னு முடிச்சிருப்பாங்க அந்த படம். அதுல இவனுக்கு அந்த கருணை ஓகே, பட் இவங்க அவங்க திருப்பி வந்து இவன்கிட்ட கேள்வி கேட்கறதும், தனுஷ் இந்த படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார்ல, இப்ப நான் வந்துட்டேன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நிமிந்து நிக்கிறதா உன்னோட பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவார்
இல்லையா.
அதாவது நான் இந்த பேர் வைக்கல, இவன் மகே இந்த பேர் வைக்கிறது பிரச்சனையா இருக்கு, நான் துண்டு கட்டுறது ஒண்ணு பிரச்சனை. சோ அவங்க பிரச்சனை என்னன்னா சிம்பிள் இவ்வளவுதான், நீ என்ன வேணா ஆயிக்கோ, பட் நீ எனக்கு கீழங்கிறது என்னைக்குமே புரிஞ்சு வைக்கும். சோ அந்த மாதிரி படங்கள் வர்ற நேரம் இவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே அவன் கொஞ்சம் தலை நிமிடுற மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா ஜாதி வெறிய விட்டுறா, தேவையில்லை இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அவங்க குழந்தைங்களுக்கு இப்ப வரைக்குமே ஜாதி வெறியை தான் ஊட்டிட்டு
இருக்காங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, நான் நீங்க பாத்துருப்பீங்கன்னா நடுநிலைமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பேசாம இருக்குது.
ஒரு கெட்டவங்களுக்கு சார்பா இருக்கதும் ஒண்ணுதான், ஒரு ஸ்டாண்டர்ட் நேரம் நல்லவங்க பக்கத்துல இருந்தாதான் நீங்க அதுக்கு சார்பு. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நீங்க நல்லது சொல்லவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லையே அந்த இடத்துல. சோ அதுதான் இங்க நான் பாக்குறேன்.
சோ அடுத்து எடிட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப அந்த இந்த மாதிரி மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வேறு நம்மளோட அசுரன் டிரெக்டர் வெற்றிமாறன் அவர்களோட வருகையினால் இந்த சினிமாவோட சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க?
வெற்றிமாறன், வெற்றிமாறன் பற்றி சொல்லணும்னா லைக் அந்த அவர் வந்து நாவல்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதான் உண்மையாக ஒரு சினிமாவுக்கு வேணும். இப்போ ஒரு டிரெக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே பார்க்குறது அவங்கள்ட்ட கதையை தான் ஃபஸ்ட்டாக எதிர்பார்க்குறது, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. டிரெக்டர்னா வந்து அவரோட ஜாப் வேற.
கதை எழுதுறது சொல்லணும் சொல்றீங்களா?
இல்லை அப்படி இல்லை, அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. கருத்து வந்து எல்லாரும் 100% சொல்லணும் எதிர்பார்க்கல. பட் சில பேருக்கு அது முடியும்னு இருக்க நேரம் வந்து கண்டிப்பா சில பேர் பேசணும். அந்த பேசினாதான் ஒரு என்ன சொல்ல, நம்மளுக்கே தெரிய வருது இல்லையா, இப்ப அவங்க எல்லாம் பேசிருக்கலாட்டி நம்ம இதை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா. ஒரு மாஸ் மீடியால என்னதான் நீங்க எழுத்து வடிவத்துல இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு இளம் சமுதாயத்துக்கு முதல்ல போற ஒரு இலக்கியம், ஒரு என்ன சொல்ல, ஒரு ஊடகமா இருக்கிறது வந்து சினிமா தான், சினிமா மட்டும்தான். சோ அதுல நீங்க பேசினாதான் அதை பத்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க படிக்க போவாங்க.
ஆமா, ஆனால் இப்போ மாரி செல்வராஜ் என்னென்னா அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக துல்லியமாக சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மிக்சிங்கும் சேர்க்காமல் அவர் சொல்ல கரெக்டாக எடுத்து வச்சுருக்காரு. படம் வந்து ஒரு சரியான மாதிரி தான் வந்திருக்கு, அவர் நினச்சதை கொண்டிருக்காரு, அவர் எழுதினதை கொண்டிருக்காரு. ஆனால் இதே இப்போ பாரஞ்சித்தோ இல்லாடி வெற்றிமாறனோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க வந்து ஆடியன்ஸை வந்து 100% என்கேஜாக வச்சுருப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு அப்படி தலைகீழா புரட்டிருப்பாங்க.
நீங்க எக்ஸாம்பிள் அசுரன் எடுத்துக்கலாம்.
அசுரன், ஆமா, ஏன்னா அந்த படம் வந்து இப்ப நாவல் யாரும் முதல்ல வாச்சிருந்தாங்க கூட வாச்சிருந்தாங்கன்னா நாவல்ல அவ்வளவு மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்திருக்காது, அது ஒரு ஸ்டேட் ஸ்டோரி. ஆனா இது எப்படின்னா மகண்ட கதையில இருந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது. சிதம்பரம்ங்கிற ஒருத்தண்ட கதையில இருந்தா படமே ஸ்டார்ட் ஆகுது. சிதம்பரங்கிறது அவன்ட ரெண்டாவது பையன், அவன்ட ஸ்டோரி தான், அதாவது தனுஷ்ட ரெண்டாவது பையன் கதை தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி போகுது அப்படி டெவலப் ஆகி போயிட்டு அப்புறம் அந்த டைமில் தனுஷ்ட அந்த சிவசாமி கேரக்டர் வந்து இப்படி இந்த அவருக்கு ஏழுங்கிறதெல்லாம் காட்டுவோம். அவட் அபிலிட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பன்னி அந்த பண்டியை கொள்ற சீனில் வந்து அவட்ட அந்த ஈட்டி வீசுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி அது இன்டர்வலில் வந்து கணக்காக பில்ட் பண்ணி
அவட்டி
அந்த ஆமாம் ஃபுல் மொமெண்ட்டும் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணனால, இல்லை சிவசாமிங்கிறது சும்மா குடிகாரம் இல்லை, அவர் ஒரு புத்திசாலியான ஒருத்தர் தாங்கிறத அந்த இடத்துல வச்சு பிரேக்
பண்ணுவோம். அந்த படத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஹீரோட ரிவீல் இருக்கு, அவருக்கு அவர் கீழ இருந்துட்டு அவர் பேக் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்கா இருக்கு. பட் இந்த படம் அதே இதை பாத்தீங்கன்னா அது இது வந்து ஒரு தனுஷ பட்டி மட்டுமே நடக்கிற கதையா இருக்கு. அது சுத்தி இருக்க எல்லாரோடையும் கனெக்டடான ஒரு இருக்கும் போது வந்து அந்த சினிமா தனத்தை எடுத்தீங்கன்னா இதுல கொண்டு வந்தீங்கன்னா அது இங்க செட் ஆகாது. அண்ட் இந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபைபிளா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது.
அப்பயே கர்ணன்ங்கிறத பேஸ் பண்ணி படம் எடுக்கணும். லைக் இங்கேயே தனுஷ் தான் மெயின், தனுஷ பேஸ் பண்ணி தான் கதை இருக்கு. கர்ணன்ங்கிறவர் வந்து தனுஷ், தனுஷ பேஸ் பண்ணி தான் கதை. இது ஒரு
இல்ல அது நான் இங்க நான் என்ன என்ன நான் சொல்ல வரோம்னா, இப்ப வந்து ரஞ்சித் வந்து ரஞ்சினி வச்சு படம் எடுக்கிற நேரமே கேட்டாங்கல்ல என்ன மாதிரி இதுன்னு கேக்கும்போது, அதாவது ரஞ்சித்துக்கு ரஜினி வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அம்புதான், புரியுதா? ஒரு பெரிய ஒரு அம்பு, ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. அது கொண்டு போனா ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ்க்கு அந்த அம்பு போயிட்டு விழும், புரியுதா? சோ அதுதான் அதே மாதிரிதான் இங்க தனுஷ் இந்த மாரி செல்வராஜ் சொல்ற கருத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு இந்த ஒரு இதே யங் ஒரு பரியல் பெருமாள் மாதிரி ஒரு தெரியாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி கதை எடுத்திருந்தாருன்னா அவருக்கு அது நேரடியா வெறுப்பு வந்து அந்த ஆக்டருக்கு போயிருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே. ஸோ இது தனுஷ் இந்த மாதிரி சில கதைகள் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்கள் தேவை.
ஆமாம், அதில் இப்போ நீங்கள் சித்தில் நீங்கள் சொன்னீங்க அந்த பாரஞ்சித் வந்து ரஜினியை யூஸ் பண்ணாருன்னு. ஸோ அதுக்குள்ளே ஒரு பேக்ஃபயர் வந்துச்சு என்னன்னா, பாரஞ்சித் வந்து ரஜினியை ஒரு டோஜன் குதிரை மாதிரி, அந்த டோஜன் குதிரை தெரியுமா அந்த ரோம்.
ஆனால் பட் இல்லை ஆனால் இது வந்து ஒன்று சொல்லணும், ரஜினி வந்து அரசு என்ன சினிமாவில் வந்து அவ்வளோ வருஷமா இருக்கிறவருக்கு அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு. ஸோ அவர் ரஜினி ரஞ்சித்தை நம்பி ஒரு டைரக்டர் நம்பி அவரோட விஷன்ல நம்பி தான் அவர் போயிட்டு நடிச்சிருக்காரு. அதுல அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம், பட் அது அவர் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து ரஞ்சித்திட தப்பு இல்ல, ரஞ்சித் அவர் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றதெல்லாம் பச்சை போய் என்ன சொல்ல வரைக்கும் ரஜினி அது அந்த படம் அவருக்கு தேவையா இருந்திருக்குன்னு நடிச்சிருக்காரு. அதான் நான் சொல்லுவேன்.
இல்ல இப்ப அதுதான் முதல்ல ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கபாலி வந்து ஒரு
கபாலில ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருந்துச்சு படத்துக்கு சொல்ல போனா.
ஆமா படத்துக்கும் ஆமா அவுட்புட்டுக்குமே இப்ப நம்மளே நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு டான் மூவி ஒரு பாட்ஷா மாதிரி தான் இருக்கும்னு. ஸோ பட் அவுட்புட் அப்படி இல்லை. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க என்னன்னா அது வந்து ரஞ்சித் வந்து ரஞ்சினிகிட்ட சொல்லி தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு இல்லையா?
இல்ல ரஜினிட அவர் ஓப்பனா சொல்ல தேவையில்ல, பட் இந்த கதையை சொல்லும் போது ஒரு சினிமால அவ்வளவு வருஷம் இருந்தவருக்கு தான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம செஞ்சிருக்க மாட்டாரு ஒரு 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 நாள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா?
அந்த கபாலி வந்த பிறகு கபாலி வந்து நான் நினைச்சுக்கிட்டேன் அது ஒரு மலேசியா பிரச்சனையை தான் சொல்லுதுன்னு. ஸோ அதுக்கு பிறகுதான் அது வந்து எனக்கு அதுக்கு பிறகுதான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் அது வந்து உண்மையாவே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா தான் அந்த படம் இருக்கு அப்படின்னு.
அதாவது ஆமா அவர் என்னன்னா ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு அவர் வந்து யார் அதாவது பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு ஆதிக்க சாதி வந்து கீழ் சாதியை ஒதுக்கப்பட்டா நான் அந்த கீழ் சாதியோட இருப்பேன். அது அந்த கீழ் சாதியில ஒரு பிரிவு வந்து இன்னொருத்தர் ஒதுக்கணும்னா அந்த இன்னொரு பிரிவோட ஒடுக்கப்பட்ட பிரிவு அதே இதுல ஒரு ஃபேமிலி இருந்து அதுல அவன் புருஷன் வந்து மனைவி ஒடுக்கிறான்னு அந்த மனைவி பக்கம் தான் இருப்பேன். அதாவது ஒப்ரேஷன் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கணும். அது அந்த அந்த மாதிரிதான் நான் ரஞ்சித்தை பாக்குறேன். அதாவது ஒப்ரேஷன் எங்க இருக்கோ அவர் அங்கதான் இருக்காரு. இந்த சில டைரக்டர்ஸ்ல வருகைக்கு அப்புறம் இந்த தமிழ் சினிமால ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றம் இருக்கு இல்ல, அதை பத்தி நம்ம பேசுவோம் தொடர்ந்து இன்னொரு எபிசோட்ல கண்டிப்பா. ஆமா
நன்றி சித்லோர்,
நன்றி எடிட்டர் அவர்களே, நன்றி
நன்றி
அவருக்கு தான் நன்றி சொல்லணும் வந்ததுக்கு
வந்ததுக்கு. ஆமா நன்றி எடிட்டர்,
நன்றி நன்றி நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், அன்டில் நெக்ஸ்ட் டைம். இது உங்கள் மாட்டு பசங்க பாட்காஸ்ட்.